நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையில் ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைப்பது உட்பட பல்வேறு விஷயங்களை முன்னெடுக்கும் 19வது சட்ட திருத்தத்தின் தாக்கம் குறித்த ஒரு பார்வை.
சுயாதீன ஆணைக்குழுக்கள் இதன் மூலமாக வெளிவருகின்றன. இந்த சுயாதீன ஆணைக்குழுக்கள் வந்து போலீஸ் மற்றும் ஏனைய முக்கிய துறைகளிலே அரசியல் தலையீடற்ற முறையிலே இயங்க வைப்பதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்றுதான் நம்மால் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு நல்ல ஏற்பாடு.
இந்த சட்டத்தில் தேர்தல் தொடர்பான அம்சங்களை எதிர்க்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் எண்ணங்கள், மன்னார் மாவட்டம் திருக்கேதீஸ்வரம் மனித புதைகுழிகளை மீண்டும் தோன்ற நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது பற்றிய செய்திகள்,
பாதிக்கப்பட்டோர் சார்பில் அகழ்வாராய்ச்சி பணிகள் ஏன் நிறுத்தப்பட்டன என்பதை பற்றி நாங்கள் எடுத்து கூறி, அதுக்கு லாஜிஸ்டிக்ஸ் காணாமல் இருந்தபடியினால் நிறுத்தப்பட்டது என்பதையும் கூறி மீண்டும் அந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடங்க வேண்டும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். அதனை நீதிமன்றம் ஏற்று
ஆகியவையும் இன்ன பிற செய்திகளுடன் விளையாட்டு அரங்கமும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் புனிதசீலன் பிரதீபன் மற்றும் சங்கீதா ராஜன். இஸ்ரேலில் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான இறுதி நாளான இன்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சர்ச்சைக்குரிய யூத குடியிருப்புகள் உள்ள கிழக்கு ஜெருசலேமிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். அங்கு ஹார் ஹோமாவில் வைத்து உரை நிகழ்த்திய அவர், ஜெருசலேமத்தின் அனைத்து பாகங்களிலும் ஒற்றுமையை தாம் பேணுவதாக உறுதியளித்தார். எதிர்க்கட்சியான மத்திய இடதுசாரி கட்சி நெதன்யாகுவின் கட்சியினரை விட முன்னிலையில் உள்ள நிலையில் நெதன்யாகுவின் இந்த உரை வாக்குகளை சேகரிக்கும் முயற்சியாகவே உள்ளது என தெரிவிக்கப்படுகிறது.
ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் கடந்த 10 நாட்களில் முதல் தடவையாக பொதுவில் தென்பட்டுள்ளார். கடந்த 10 நாட்களாக அவர் பொது நிகழ்வுகளில் தென்படாத காரணத்தினால் அவரது உடல்நிலை குறித்த அனுமானங்கள் கிளம்பியிருந்தன. முன்னரே திட்டமிடப்பட்டிருந்த பல சந்திப்புகளை அவர் ரத்து செய்திருந்தார். ஆனால் இன்று தனது உடல்நிலை குறித்த செய்திகளுக்கு பதிலளித்த அவர், வதந்திகள் இல்லாமல் வாழ்க்கை சுவாரஸ்யத்தை இழந்துவிடும் என்று கூறினார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வெளியே கான்ஸ்டன்டின் மாளிகையில் கிர்கிஸ்தான் அதிபரை அவர் சந்தித்தார். அவரது உடல்நிலை குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று செய்தியாளர்களை எச்சரித்த கிர்கிஸ்தான் அதிபர் புட்டின் அந்த மாளிகையில் தன்னை 20 நிமிடங்கள் காரை ஓட்டி அழைத்துச் சென்றதாக குறிப்பிட்டார்.
புயல் தாக்கி பேரழிவிற்கு உள்ளாகிய பசிபிக் நாடான வனுவாட்டிற்கு அவசர நிவாரண உதவி வழங்கும் சர்வதேச நாடுகளின் பட்டியலில் சீனா புதிதாக இணைந்துள்ளது. சீனாவில் உள்ள செஞ்சிலுவை அமைப்பு $100,000 உதவியாக ஏற்கனவே வழங்கியுள்ளதாக சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். சீனாவின் அனுதாபங்களை தெரிவித்த பேச்சாளர், வனுவாட்டுவின் நிலைமை குறித்து சீனா நெருக்கமாக அவதானித்து வருவதாக கூறினார். வனுவாட்டுவின் அதிபர் வால்ட் வின் உலக நாடுகளின் உதவியை கோரியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவில் கடந்த சனிக்கிழமையன்று ஒரு ரோமன் கத்தோலிக்க கன்னியாஸ்திரி ஒருவர் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இன்று கொல்கத்தா நகரில் 100,000+ மக்கள் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பள்ளிக்கூடத்தின் தலைமை கன்னியாஸ்திரிக்கு வயது 74 ஆகும். அவருக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இன்றைய போராட்டத்தில் பெண்களை காப்பாற்று, இந்தியாவை காப்பாற்று என்ற பதாகைகளை ஏந்திய வண்ணம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டனர். இந்தியாவின் மற்ற பகுதிகளிலும் இதேபோன்ற போராட்டங்கள் நடைபெற்றதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த பாலியல் வல்லுறவு சம்பவமும் இந்திய தேவாலயங்கள் மீது சமீபத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களும் இந்திய கிறிஸ்தவர்களிடம் ஒரு பாதுகாப்பற்ற மனநிலையை தோற்றுவித்துள்ளது என்று அங்கிருக்கும் செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
பாகிஸ்தானில் ஆத்திரமடைந்த கிறிஸ்தவ சிறுபான்மை சமூக உறுப்பினர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் நடுவே கல்லெறிந்து தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து போலீசாருக்கு கண்ணீர் புகை பிரயோகிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அங்கு மீண்டும் கலவரம் வெடித்துள்ளது. இதன்போது குறைந்தது 7 பேர் காயமடைந்துள்ளனர். நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை லாகூரில் உள்ள 2 தேவாலயங்கள் தலிபானின் அமைப்பின் பாகிஸ்தான் கிளையொன்றினால் தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு இலக்கானதை அடுத்தே இன்று அங்கு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது.
ராணுவ மற்றும் பொதுமக்கள் இழப்புகளை குறைக்கும் நோக்கில் இஸ்லாமிய அரசிடமிருந்து திக்ரித் நகரை மீட்பதற்கான ராணுவ நடவடிக்கையை நிறுத்தி வைத்துள்ளதாக ஈராக்கிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த நகரின் பெரும்பாலான பகுதிகளை அரசாங்க படைகள் பிடித்துவிட்ட போதிலும் நகரின் மையப்பகுதியிலிருந்து ஜிஹாதிகளை இன்னமும் துரத்த முடியவில்லை. இந்த நடவடிக்கைக்கு வான் தாக்குதல் ஆதரவு தேவை என்று துணை பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருந்தாலும் யாரிடமிருந்து வர வேண்டும் என்று எதுவும் கூறவில்லை.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கை அரசியல் சாசனத்தில் 19வது திருத்தத்தை கொண்டுவர அமைச்சரவை நேற்று பின்னிரவு அனுமதி அளித்தது. நாடாளுமன்றத்தில் இந்த பிரேரணைகளுக்கு ஒப்புதல் கிடைத்ததும் அது சட்டமாகும். ஆனால் அந்த சட்டத்திருத்த பிரேரணைகளில் உள்ள சில அம்சங்கள் தொடர்பில் அரசியல் கட்சிகளுக்கிடையே மாறுபட்ட கருத்துக்களும் இருக்கின்றன. குறிப்பாக தேர்தல் நடைமுறை சட்டம் தொடர்பில் முரண்பாடுகள் உள்ளன. இந்நிலையில் ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைப்பது உட்பட பல அம்சங்களை கொண்டுள்ள இந்த சட்ட வரைவு குறித்து மூத்த பத்திரிகையாளரும் சிலன் டுடேவின் மூத்த செய்தி ஆசிரியருமான ஆனந்த் பாலகிருஷ்ணர் அவர்களிடம் பேசினேன்.
இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை இங்கே அமுலுக்கு வந்த பின்னர் அந்த ஆட்சி முறையின் பல அம்சங்களை ஒரு சர்வாதிகார போக்குடையதாகவே இருப்பதை கடந்த காலங்களில் பலருமே சுட்டிக்காட்டி வந்ததை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை ஆட்சிக்கு வந்தது முதல் ஜனாதிபதி தேர்தல்கள் வரும்போதெல்லாம் அதிலே போட்டியிடுகின்ற எதிர்கட்சியினர் இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்று கூறி வந்ததே நாம் காணக்கூடியதாக இருந்தது. இந்த திருத்த சட்டம் இந்த ஜனாதிபதி ஆட்சி முறையை முற்றிலுமாக நீக்காவிட்டாலும் அதனிருக்கின்ற அந்த நிறைவேற்று அதிகாரத்தின் பல அம்சங்களை நறுக்கி விடுவதாக இருப்பதே காணக்கூடியதாக இருக்கின்றது. இதன் மூலமாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியின் அதிகாரங்கள் பல குறைக்கப்பட்டு 2 பதவிக்காலங்கள் 2 terms அதாவது 2 பதவிக்காலங்களுக்கு மேல் அவர் இருக்க முடியாத ஒரு நிலையை கொண்டு வருவதாக இந்த 19வது திருத்த சட்டம் அமைந்திருக்கின்றது.
இந்த 19வது சட்ட திருத்தத்திற்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்து அது சட்டம் பொழுது இலங்கையில் நேர்மையான திறமையான நிர்வாகத்தை ஊக்குவித்து கொண்டு வரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறதா?
இது சரியாக கொண்டு வரும் பட்சத்திலே அந்த நம்பிக்கை நிச்சயமாக தொழிற்விடவே செய்யும். இங்கு சுயாதீன ஆணைக்குழுக்களை பற்றி தான் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதனை கொண்டு வந்த ஜே ஆர் ஜெயவர்தனா அவர்கள் ஒரு தடவை கூறியிருந்தார், இந்த நிறைவேற்று அதிகாரத்தின் மூலமாக என்னால் ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்ற முடியாதே தவிர மற்ற எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்று அந்த ஆட்சியின் அதிகாரத்தன்மையை அவர் அன்று குறிப்பிட்டிருந்தார். அதன் மூலமாக இது ஒரு டிராகோனியன் ரூல், இது ஒரு எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சி அமைப்பை ஒரு விரட்ட குவித்து வைத்திருக்கின்றது என்பதையே நாம் அறியக்கூடியதாக இருந்தது. கடந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் இதற்கு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. சுயாதீன ஆணைக்குழுக்கள் இதன் மூலமாக வெளிவருகின்றன. இந்த சுயாதீன ஆணைக்குழுக்கள் வந்து போலீஸ் மற்றும் ஏனைய முக்கிய துறைகளிலே அரசியல் தலையீடற்ற முறையிலே இயங்க வைப்பதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்றுதான் நம்மால் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு நல்ல ஏற்பாடு. அதே சமயம் பிரதம மந்திரிக்கும் கூடுதலான அளவு இந்த ஆட்சி முறையிலே ஒரு பங்களிப்பை கொடுப்பதாகவும் பாராளுமன்றத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை பல விடயங்களிலே கொடுப்பதாகவும் இந்த 19வது திருத்த சட்டம் அமையவிருப்பதை நாம் அறிய முடிகின்றது.
இந்த 19வது சட்ட திருத்தத்தில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயமாக இலங்கையில் பெரிய அளவில் விவாதிக்கப்படுகிறது வந்து இந்த தேர்தல் நடைமுறையில் கொண்டு வரப்படுகின்ற அந்த மாற்றம். அந்த தேர்தல் நடைமுறை மாற்றம் வந்து எப்படி பார்க்கலாம்?
பாதகமான நிலவரங்கள் என்று எடுத்து பார்க்கும் பொழுது சிறுபான்மையினுடைய பிரதிநிதித்துவங்கள் பெரிதும் குறையக்கூடிய வாய்ப்புகள் இங்கே காணப்படுவதாக இருக்கின்றது. அதே சமயம் இங்கு சில தொகுதிகள் வாரியாக கூட பல மாற்றங்கள் கொண்டு வரப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் காணப்படுவதாக இருக்கின்றது. கடந்த காலங்களிலே இந்த வீதாசார பிரதிநிதித்துவ முறை காரணமாக சிறுபான்மையினருக்கு இந்த தேர்தல் நடைமுறைகளிலே பல வாய்ப்புகள் இருக்க காணப்பட்டன. எனவே இவை சில சில பிரச்சனைகளுக்குரிய பகுதிகளாக கிரே ஏரியாஸாக இருப்பதை கூட நம்மால் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இருந்த வகையிலும் இந்த சிறுபான்மையினருடைய பலம் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஏனெனில் ஒவ்வொரு இனவாரியாக பல்வேறு கட்சிகள் சிறுபான்மையினருக்கு என்று இருக்கின்ற நிலையிலே இந்த திருத்தங்கள் எவ்வளவு தூரம் சிறுபான்மை மக்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை பொறுத்தவரை வலுவுடையதாக இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
இந்த 19வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் இலங்கையில் இனி 70 பேர் மட்டுமே அமைச்சர்களாக இருப்பார்கள் அல்லது இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு இருக்கிறது என்று இதை எப்படி பார்க்கலாம்?
இங்கு 30 பேர் கேபினட் அந்தஸ்துடைய அதாவது அமைச்சரவை அந்தஸ்துடைய அமைச்சர்களாக இருப்பார்கள். ஏனையவர்கள் பிரதி அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் என்று இருப்பார்களே. இருந்த போதிலும் இந்த அளவு கூட 70 என்ற அளவு கூட 225 பேர் கொண்ட பாராளுமன்றத்திலே ஒரு அதிகளவான தொகையாகத்தான் இருக்கின்றது. இனிவரும் காலங்களிலே இதனை மிகவும் குறைப்பதற்கு இது ஒரு முன்னேற்பாடாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது.
சிலோன் டுடே பத்திரிகையின் மூத்த செய்தி ஆசிரியர் ஆனந்த் பாலகிருஷ்ணர். அரசியல் சாசனத்தின் 19வது திருத்தம் குறித்து விவாதிப்பதற்காக மக்கள் விடுதலை முன்னணி JVP-யின் உயர்மட்ட குழு இன்று அவசரமாக கூடியது. அந்த கூட்டத்தில் என்ன விவாதிக்கப்பட்டது என்று அந்த கட்சியின் உயர்மட்ட குழுவின் உறுப்பினரான ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களிடம் கேட்டார் சீவகன்.
நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி ஒழிப்பதற்காகவும், அதே போன்று தேர்தல் முறையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்காகவும், அதே போன்று 23ஆம் தேதிக்கு பிறகு ஏப்ரல் மாதம் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற 3 கோரிக்கைகளையும் மக்கள் விடுதலை முன்னணியின் இன்று கூடப்பட்ட விசேட மத்திய குழுவினால் தீர்மானிக்கப்பட்டிருக்கும்.
இந்த தேர்தல் முறைமையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றிய விடயத்தை பொறுத்தவரை, தற்பொழுது அமலில் இருப்பது விகிதாசார தேர்தல் முறை. அதிலிருந்து சில மாற்றங்களை கொண்டு வந்து முழுமையாக அதனை நீக்கிவிட்டோ அல்லது ஓரளவு அதனை நீக்கிவிட்டோ நேரடியான தொகுதி வாரியான தேர்தல் முறைக்கு போக வேண்டும் என்பது குறித்து பேசப்பட்டு வருகின்றது. இந்த விடயத்தில் JVP-னுடைய பரிந்துரை என்ன?
எதிர்காலத்தில் உருவாக்கப்பட உள்ள தேர்தல் முறைமையில் மாற்றமானது அனைத்து கட்சிகளுக்கும், சிறுபான்மை கட்சிகளுக்கும், சிறுபான்மை மக்களுக்கும் உள்ளிட்ட அனைவரது குரல், மக்களது குரல் இந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடியதாக அமைய வேண்டும் என்பதே மக்கள் விடுதலை முன்னணியின் விருப்பமும் அதனுடைய கருத்தும் ஆகும்.
அப்படியானால் எந்த தேர்தல் முறை அப்படியான ஒன்றாக இருக்கும்?
அது சம்பந்தமாக முற்றுமுழுதான முடிவுக்கு நாங்கள் வரவில்லை. விசேடமாக இப்பொழுது பலராலும் பலவிதமாக பேசப்படுகிறது. மீண்டும் தொகுதி வாரியான முறைமையை கொண்டு வர வேண்டும் என்கின்ற கருத்து கூறப்பட்டிருக்கின்றது. அந்த தொகுதி வாரியான முறைமையில் நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களதும் அனைத்து கட்சிகளதும் உண்மையான கருத்துக்கள் இந்த பாராளுமன்றத்தை செய்ததா செய்கின்றதா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் கூறுகின்றோம், எதிர்வரும் காலங்களில் உருவாக்கப்பட உள்ள தேர்தல் முறைமையில் நாட்டில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் அனைத்து மக்களையும் பிரதிநிதித்துவம் செய்கின்ற அவர்களது குரல் பாராளுமன்றத்தை ஒழிக்கக்கூடிய வகையிலான தேர்தல் திருத்தத்தை கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளையும் அதற்கான ஆதரவையும் மக்கள் விடுதலை முன்னணி பெற்றுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது.
தொகுதி வாரியான தேர்தல் முறைமையில் சிறுபான்மை மக்கள், சிறுபான்மை கட்சிகள் போன்றவற்றின் பிரதிநிதித்துவம், அவர்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்ற வகையை நீங்கள் சொல்கின்றீர்கள். அப்படியானால் விகிதாசார தேர்தல் முறைமையோ அல்லது அதுவும் தொகுதி வாரியான தேர்தல் முறைமையும் கலந்த ஒன்றோ அப்படியான ஒன்றையா நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? எப்படியான ஒன்றை எதிர்பார்க்கின்றது JVP?
நிச்சயமாக மக்கள் விடுதலை முன்னணியான நாங்கள் எந்த தேர்தல் முறைமையின் கீழும் நாங்கள் செயல்படுவதற்கு தயார். அதனால் தேர்தல் முறைமையில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்த தேர்தல் முறைமையை கண்டு அஞ்சு பயந்து ஓடுகின்ற கட்சி அல்ல JVP. கடந்த காலங்களில் அதாவது விகிதாச்சார முறைமை அல்லது தொகுதி வாரியான முறைமை இருக்கின்ற போது அதில் பல்வேறு குளறுபடிகள், குறைபாடுகள் இருப்பதாக கூறிக்கொண்டே இன்று இருக்கின்ற தேர்தல் முறைமை கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்று இந்த தேர்தல் முறைமையும் சரியில்லை என்றால் நாங்கள் கூறுகின்றோம், அப்படியானால் கடந்த காலத்து தேர்தலும் இப்பொழுது இருக்கின்ற தேர்தல் முறைமையும் ஒன்று கலந்து இதற்கும் அப்பால் சென்று நாட்டு மக்களது குரல் ஒலிக்கக்கூடிய பாராளுமன்றமாக அமைய வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளையும் அதற்கான திருத்தங்களையும் எதிர்காலத்தில் நாங்கள் முன்வைப்பதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம். அவ்வாறான தேர்தல் முறைமையை மக்கள் விடுதலை முன்னணி எதிர்பார்ப்பு.
மக்கள் விடுதலை முன்னணியின் உயர்மட்ட குழுவின் உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன். செய்தி அரங்கம் தொடரும். இலங்கையின் மத்திய ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி இன்று தலைநகர் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து கொழும்பில் உள்ள BBC-யின் செய்தியாளர் KS உதயகுமார் வழங்கும் செய்திக்குறிப்பு.
இலங்கை மத்திய வங்கியின் தலைவர் அர்ஜுன் மகேந்திரனை பதவி நீக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று கொழும்பில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியின் ஆதரவாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை மத்திய வங்கியினால் மக்களுக்கு பகிரங்கமாக விற்பனை செய்யப்படும் கடன் பத்திரங்களை சட்டவிரோதமான முறையில் தனது மருமகனுக்கு சொந்தமான நிறுவனம் ஒன்றுக்கு விற்பனை செய்ததன் மூலம் மத்திய வங்கியின் தலைவர் தவறொன்றை புரிந்துள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தேசிய சுதந்திர முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் பியசிரி விஜயநாயக் தெரிவித்தார். மத்திய வங்கியின் தலைவரின் இந்த செயல் காரணமாக இலங்கை மக்களுக்கு சுமார் 5 பில்லியன் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய பியசிரி விஜயநாயக்க இது சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நல்லாட்சி அரசாங்கத்தின் பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் எந்தவிதமான உத்தரவுகளையும் பிறப்பிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். பரவலாக கடன் பத்திரங்களுக்கு மத்திய வங்கியின் மூலம் 9.5% வரை வட்டி வீதம் வழங்கப்படுகின்றது. ஆயினும் இங்கு மத்திய வங்கியின் தலைவர் தனது மருமகனுக்கு விற்பனை செய்த கடன் பத்திரங்களுக்கு 12.5% வரை உயர்ந்த வட்டி வீதம் ஒன்றை பெற்றுக் கொடுத்துள்ளதாக குற்றம் சாட்டிய பியசிறி விஜயநாயக்க இது நேரடியாக ஒரு ஊழல் என்றும் தெரிவித்தார். எனவே தனது குடும்பத்தினருக்கு விசேட சலுகைகளை பெற்றுக் கொடுத்த அரச அதிகாரி ஒருவர் மேலும் அந்த பதவியை வகிப்பதை அனுமதிக்க முடியாத காரணத்தினால் அவரை பதவி விலகுமாறு வலியுறுத்தியே நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம் என்று தெரிவித்தார் பியசிறி விஜயநாயக்க. இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக ஆராய்வதற்கு பிரதமர் விசேட குழு ஒன்றை நியமித்துள்ள நிலையில் இவ்வாறான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வது நியாயமானதா என்று கேட்டபோது இந்த விசாரணை மீது எமக்கு நம்பிக்கை வைக்க முடியாது. சம்பந்தப்பட்ட விசாரணை குழுவில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் சம்பந்தப்பட்ட 3 வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பியசிறி விஜயநாயக்க இவர்களின் மூலம் நியாயமான தீர்ப்பொன்றை எதிர்பார்க்க முடியாதென்றும் குற்றம் சாட்டினார். எனவே ஊழல் குற்றச்சாட்டுக்கு முகம் கொடுத்துள்ள மத்திய வங்கியின் தலைவரை பதவி நீக்கும் வரை தனது கட்சியின் போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தார் தேசிய சுதந்திர முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் பியசிறி விஜயநாயக்க.
கொழும்பிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் KS உதயகுமார். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
இலங்கையின் வடக்கே மன்னார் மாவட்டத்தில் உள்ள திருக்கேதீஸ்வரம் பகுதியில் காணப்பட்ட மனித புதைகுழிகள் மீண்டும் தோண்ட நீதிமன்றம் ஒன்று உத்தரவு கொடுத்துள்ளது. இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமேற்கே மன்னார் மாவட்டம் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் மனித புதைகுழி காணப்பட்ட இந்த இடத்தில் தொடர்ந்து அகழ்வு பணிகளை மேற்கொள்ளுமாறு மன்னார் மாவட்ட நீதிமன்றம் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணை இன்று மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த புதைகுழியின் அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அதனை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என காணாமல் போயுள்ளவர்களின் நலன்களுக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணிகள் கோரியிருந்தனர். குறித்து இன்று மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணிகளில் ஒருவராகிய விவேகானந்தன் புவிதரன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுக்கப்பட்ட போது நாங்கள் பாதிக்கப்பட்டோர் சார்பில் அகழ்வாராய்ச்சி பணிகள் ஏன் நிறுத்தப்பட்டன என்பதை பற்றி நாங்கள் எடுத்து கூறி அதுக்கு லாஜிஸ்டிக்ஸ் காணாமல் இருந்தபடியினால் நிறுத்தப்பட்டது என்பதையும் கூறி மீண்டும் அந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடங்க வேண்டும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். அதனை நீதிமன்றம் ஏற்று எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை இந்த அகழ்வு பணிகளை தொடங்குமாறு கட்டளையிட்டிருந்தது. அதன் பிரகாரம் போலீசாருக்கு இந்த அகழ்வை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை செய்யுமாறு நீதிமன்றம் பணித்திருக்கின்றது
என்றார் சட்டத்தரணி புவிதரன் அவர்கள். திருக்கேதீஸ்வரம் மாந்தை பகுதியில் குழாய் நீர் வழங்குவதற்காக குழாய்களை பதிப்பதற்காக வீதியோரத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நிலத்தை தோண்டிய போது சில மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்த பகுதி நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய தோண்டப்பட்டது. அப்போது 80க்கும் அதிகமான மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இதனை அடுத்து அந்த இடத்தில் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு விசாரணைகள் மற்றும் கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகள் தொடர்பிலான ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே நேரம் அந்த பகுதியில் கிணறு ஒன்று முன்னர் மக்களின் பாவனையில் இருந்ததாகவும் அந்த கிணறு முற்றாக மூடப்பட்டிருப்பதனால் அதற்குள்ளேயும் மனித எலும்பு கூடுகள் இருக்கலாம் என்ற சந்தேகம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. அதனை அடுத்து அந்த கிணறு இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் காவல்துறையினருக்கு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த கிணறு தொடர்பில் இன்றைய வழக்கு விசாரணையின் போது கவனம் செலுத்தப்பட்டதா என்று சட்டத்தரணி புவிதரன் அவர்களிடம் மீண்டும் கேட்டேன்.
அங்கு அந்த கிணறு இருப்பதாக கூறப்படுகின்ற இடத்தில் மழையின் காரணமாக அவ்விடத்தில் தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. ஆகவே அந்த இடத்தில் எந்த விதமாகவும் கிணறு இருப்பதை அருகே சென்று பார்ப்பதற்கு முடியாமல் போய்விட்டது. ஆகவே தண்ணீர் வெட்டியதன் பின்னர் ஜூலை மாதம் அளவிலேயே அதனை செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதனை நீதிமன்றத்துக்கு என்று தெரிவித்திருந்தோம். அதனை நீதிமன்றம் கவனத்தில் எடுத்திருந்தது
என்றார் சட்டத்தரணி புவிதரன் அவர்கள்.
செய்தியாளர் மாணிக்கவாசகம். இதனிடையே இலங்கையில் கிழக்கு மாகாண சபையின் சிறப்பு கூட்டம் ஒன்று இன்று நடைபெற்றுள்ளது. பல உறுப்பினர்கள் அதை புறக்கணித்துள்ளார்கள். இதுகுறித்து நமது செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் புதிய அவைத் தலைவர் ஒருவரை தெரிவு செய்வதற்காக சபை இன்று கூடியது. சபையின் புதிய அவைத் தலைவராக ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த சந்திரதாச கலப்பதி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே அவைத் தலைவராக பதவி வகித்த ஆரியவதி கலப்பதி தற்போது மாகாண காணி மற்றும் வீதி போக்குவரத்து அமைச்சராக பதவி ஏற்றுள்ளதை அடுத்தே இந்த வெற்றிடம் ஏற்பட்டிருந்தது. ஆளுநரின் விசேட அதிகாரத்தின் கீழ் இன்று சபை விசேட அமர்வு கூட்டப்பட்டது. சபை கூட்டத்துக்கு தலைமை தாங்க வேண்டிய துணை அவைத் தலைவரான MS சுபைர் இன்று சபைக்கு சமூகமளித்திருக்கவில்லை.
குறித்த சபையை தலைமை தாங்குவதற்கு என்னுடைய உடல்நிலை சரிவராத நிலை காரணமாக நான் எழுத்து மூலமாக கிழக்கு மாநில ஆளுநருக்கு அறிவித்திருந்தேன். இவ்வாறு இந்த சபையை என்னால் கூட்ட முடியாது. வருகின்ற 24 தேதி இந்த சபையை குறித்த சபையை என்னால் தலைமை தாங்க முடியும் என்று
துணை தவிசாளர் MS சுபேர் சமூகம் அளிக்காததை அடுத்து தற்காலிக அவைத் தலைவராக மாகாண சபை உறுப்பினர் இரா துரரத்னம் தெரிவு செய்யப்பட்டு புதிய அவைத் தலைவர் தெரிவும் இடம்பெற்றது.
என்ன தெரிவு செய்தோடனே நான் என்ன செய்தேன், தவிசாளர் தெரிவை வந்து நடத்தினது எல்லா சபையில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கலப்படியை வந்து தெரிவு செய்தது. பிறகு அவர் எனக்கு முன்னால் ஒத்தெடுத்தது, ஒத்தெடுத்துட்டு அவருக்கு பதவியை பாரப்படுத்திட்டு அவர் வந்து சபையை நடத்தினது.
என்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இரா துரரத்னம். கிழக்கு மாகாண சபையின் புதிய ஆட்சியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அக்கிரசே கட்சியும் இணைந்து கொண்டுள்ள நிலையில் எதிர்கட்சி இல்லாத ஆட்சி அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி உறுப்பினர்கள் 12 பேரில் 10 பேர் எதிரணியாக செயல்பட ஏற்கனவே முடிவு செய்துள்ளார்கள். அந்த அணியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இன்றைய அமர்வை புறக்கணித்துள்ளார்கள். இதற்கான காரணம் பற்றி BBC தமிழோசையுடன் பேசிய முன்னாள் மாகாண அமைச்சர் MS உதுமான் லபை,
எங்களோடு ஒன்றை பேசி இரகசியமான முறையிலே திருட்டுத்தனமான முறையிலே எங்களுடைய கட்சிக்கு எல்லோரும் எந்த விதமான உடன்படிக்கைகளும் பேச்சுவார்த்தையும் இல்லாத நடவடிக்கைகளை முதலமைச்சருக்கும் கிழக்கு மாநில சபைக்கும் தெரியப்படுத்த வேண்டும். கிழக்கு மாநில மக்களுக்கு நாங்கள் ஏன் போகவில்லை என்பதை உணர்த்துவதுதான் எங்களுடைய நோக்கம். உண்மையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஐக்கிய தேசிய கட்சியும் இருந்து ஆரம்பத்திலே இந்த ஆட்சியை அமைத்திருக்கலாம். அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் நல்லாட்சி என்ற ஒரு பொறுப்பிலே நம்பிக்கை துருவம் செய்துவிட்டு கழுத்தரப்பு செய்துவிட்டு அவர்கள் சில கட்சிகளை அப்படியே பழிவாங்கியிருக்கிறார்கள். எனவே இது இந்த வேதனைகளையும் இந்த சம்பவத்தையும் எங்களை கிழக்கு மாநிலத்திலே இருக்கின்ற எதிர்காலத்திலே இருக்கின்ற நமது பிள்ளைகள் அறிய வேண்டும். எதிர்கால அரசியல் தலைவர்கள் இவ்வாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இப்படி ஒரு துருவத்தனத்தை இவ்வாறு இந்த காலத்தில் செய்த என்ற வரலாற்றை நாங்கள் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஏற்கனவே கூடி இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதில்லை என்று நாங்கள் தீர்மானித்தோம்
என்றும் தெரிவித்த முன்னாள் மாகாண அமைச்சர் MS உதுமான் லபை, புதிய அவைத் தலைவர் தெரிவுக்கு தாங்கள் எதிர்ப்பு அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார்.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். அடுத்ததாக, ஈராக்கின் திக்ரிக் நகரில் உள்ள முன்னாள் அதிபர் சதாம் ஹுசேனின் கல்லறை IS அமைப்பால் சேதமாக்கப்பட்டுள்ளது என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து லெபனானிலிருந்து BBC ஜிம்யூர் தமிழில் பிரதீபன்.
இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள சதாம் ஹுசேன் பிறந்த நகரான திக்ரித்தை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியில் ஈராக்கிய அரசபடையினரும் அவர்களுக்கு ஆதரவாக ஷியா ஆயுத போராட்டக்காரர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். இதன்போது சதாம் ஹுசேனின் கல்லறை அழிவடைந்து அதன் மேலுள்ள நினைவு கோபுரம் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வருடம்தான் சதாம் ஹுசேனின் எச்சங்களை அங்கிருந்து எடுத்து வேறொரு ரகசிய இடத்தில் வைத்துள்ளதாக உள்ளூர் சுனி மக்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த வருடம் ஜூனில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் என்று சொல்லப்படுபவர்களின் முழு கட்டுப்பாட்டில் திக்ரித் நகரம் கொண்டுவரப்பட்டிருந்தது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை திக்ரித் நகரின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகள் ஊடாக குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு முன்னேறிய ஈராக்கிய படையினர் 48 மணித்தியாலங்களுக்குள் முன்னாள் அதிபர் சதாம் ஹுசேனின் கல்லறை அமைந்திருந்த பிரதேசத்தை கைப்பற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது. திக்ரித் நகரின் தென்புறமாக உள்ள அவுஜா கிராமத்தில் சதாம் ஹுசேன் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்ட பிறகு அவரது உடல் மிகவும் ஆடம்பரமாக அமைக்கப்பட்டிருந்து அந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த கல்லறை முழுவதும் அவரது படங்களும் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் இப்போது அந்த பகுதி முழுவதும் ஷியா ஆயுததாரிகளின் படமும் அவர்களை வழிநடத்துபவரின் படமும் வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்த இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் குறித்த கல்லறை கடந்த ஆகஸ்டில் முழுமையாக அழிக்கப்பட்டதாக கூறினர். எவ்வாறாயினும் அதனை நிராகரித்த உள்ளூர் அதிகாரிகள் கல்லறையில் சிறிய பாதிப்புகளே காணப்பட்டதாக தெரிவித்தார்கள்.
இந்த நிலையில் சதாம் ஹுசேனின் கல்லறை ஷியா ஆயுதக்குழுவினரால் வேண்டுமென்றே அழிக்கப்பட்டுள்ளது என ஈராக்கின் சுன்னி மக்களிடையே பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் சுன்னி இனத்தவர்களின் பகுதிகளில் ஷியா ஆயுதப்படையினரின் ஆதிக்கம் அந்த சுன்னி இனத்தவர்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளதுடன் சொந்த ஊரை விட்டு வெளியேறியுள்ள சுன்னி சமூகத்தினர் தங்களது இடத்திற்கு மீள திரும்ப அச்சத்துடன் உள்ளதாக பிபிசி செய்தியாளர் தெரிவித்தார்.
நிகழ்ச்சியில் நிறைவாக விளையாட்டு அரங்கம் தயாரித்து தருகிறார் சங்கீதா ராஜன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக ஆடவருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள். ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து இணைந்து நடத்தும் 2015 உலகக்கோப்பை போட்டிகள் காலிறுதி சுற்றை எட்டியுள்ளது. மொத்தம் இருந்த 14 அணிகளில் 8 அணிகள் மட்டுமே காலிறுதிக்குள் நுழைந்துள்ளன. மார்ச் மாதம் 18 அதாவது நாளைய மறுதினம் தொடங்க உள்ள காலிறுதி சுற்றின் முதல் போட்டியில் இலங்கை அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்த்து சிட்னியில் மோதவுள்ளது. 19 அன்று வங்கதேச அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான போட்டி மெல்போர்னில் நடைபெறவுள்ளது. மார்ச் 20 அன்று அட்லேடில் நடைபெறவுள்ள போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. மார்ச் 21 அன்று வெலிங்டனில் நடைபெறவுள்ள காலிறுதி சுற்றின் கடைசி ஆட்டத்தில் நியூசிலாந்து அணியும் மேற்கு வங்கத்தீவுகள் அணியும் மோதவுள்ளது. காலிறுதி சுற்றின் முதல் போட்டியில் இலங்கை விளையாடவுள்ள நிலையில் உள்நாட்டில் எதிர்பார்ப்புகள் எப்படி உள்ளன என்று அங்குள்ள விளையாட்டுத்துறை செய்தியாளர் தரணிதரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இலங்கை அணியினுடைய ரசிகர்களுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னா, ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் வந்து மிக பிரபலமானது. அதுவும் இலங்கை அணி 2007 ஐசிசி நடத்தியிருக்கின்ற 2007 பிறகு ஐசிசி நடத்தியிருக்கின்ற அத்தனை, அது ஒரு நாள் கிரிக்கெட் உலக கிண்டமாகட்டும் 2020 உலக கிண்டமாகட்டும், அத்தனை கிண்டங்களினுடைய இறுதிப்போட்டிக்கும் இலங்கை அணி வந்திருக்கிறது என்ற அடிப்படையில் இலங்கை ரசிகர்களுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதைவிடவும் கடந்த T20 உலக கிண்டத்தையும் இலங்கை அணி தான் தன்வசம் வைத்திருக்கிறது. மிக சிறப்பாக ஆடி வருகின்ற இலங்கை அணி இம்முறை கிண்ணத்தை வெல்லும் என்ற நம்பிக்கையில அதிகமான ரசிகர்கள் காத்திருக்காங்க.
இலங்கை அணியுடைய பலம் பலவீனம்னு நீங்க எதை பாக்குறீங்க?
இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய பலம் என்பது சமபலமான ஒரு அணியாகத்தான் இருந்தது. இலங்கை நியூசிலாந்து மண்ணிலே சந்தித்த போட்டிகளை பொறுத்தவரையில் இலங்கை ஒரு மோசமான நிலையில் இருந்தது. இந்தியாவுடனான போட்டிகளில் 5-0 என்று சொல்லி தோல்வியை தழுவியது அப்போது மோசமான ஒரு நிலையில் இருந்தது. அப்போதெல்லாம் இலங்கைக்கு மலிங்க இலங்கையினுடைய பிரதான பந்து வீச்சாளர் இல்லை. இப்ப மலிங்க அணிக்கு வந்திருக்கின்ற போது கொஞ்சம் பந்து வீச்சு பலமாகி இருக்கிறது. இதை விடவும் ஒரு மிக முக்கியமான விஷயம், இந்த தொடரோடு ஓய்வை அறிவித்திருக்கின்ற மூத்த வீரர் சங்ககாரவினுடைய அபரிமிதமான ஒரு துடுப்பாட்ட திறமை. மிக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார் சங்ககாரர். உங்களுக்கு தெரியும், 4 இந்த உலகக்கிண்ண போட்டிகளிலே தனித்து நின்று போராடி பெற்றுக் கொடுத்திருக்கின்ற சங்கா, டில்ஷான், அதே போன்ற மகள திருமான மேத்யூஸ் என்று சொல்லி இலங்கையினுடைய துடுப்பாட்டம் இதுவரைக்கும் இந்த உலகக்கிண்ண போட்டிகளுக்கு முன்னர் இருந்ததை காட்டிலும் பல மடங்கு இந்த இலங்கையினுடைய துடுப்பாட்டம் வலுப்பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம்.
இலங்கைக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையிலான அடுத்த ஆட்டம் சிட்னியில இருக்கிற விளையாட்டு மைதானத்துல இடம்பெற போகுது. சிட்னியில இருக்கிற மைதானம் மிகவும் ஒரு பெரிய மைதானம். இந்த ஆஸ்திரேலிய வெப்பநிலை மற்றும் சிட்னி மைதானத்தின் அமைப்புகள் இதெல்லாம் வைத்து பார்க்கும் போது இந்த இரு அணிகளில் எந்த அணிக்கு பாதகமாக இந்த போட்டி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
இலங்கையை பொறுத்தவரையில் சிட்னி மைதானத்தினுடைய சீதோஷ்ண நிலைமை பெரிய அளவிலே கஷ்டத்தை கொடுக்கும் என்று சொல்லி நம்ப முடியாது. என்ன காரணம் என்று சொன்னால், நியூசிலாந்தில் இருக்கின்ற ஆடுகளங்களில் எல்லாம் இலங்கை அணி 7 ஒருநாள் போட்டிகளிலே பங்கெடுத்திருக்கிறது. இப்போது உலகக்கிண்ண போட்டிகளும் ஆரம்பமாகி ஏராளமான நாட்கள், அப்ப அந்த காலநிலை சீதோஷ்ண நிலைமைகளுக்கெல்லாம் இலங்கையினுடைய வீரர்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். மறுபுறத்திலே தென்னாப்பிரிக்க அணி, தென்னாப்பிரிக்காவையும் குறைத்து மதிப்பிட முடியாது. தென்னாப்பிரிக்க அணி இந்த மைதானத்திலே தான் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக 408 ஓட்டங்களை குவித்திருந்தது. இலங்கை அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்த மைதானத்திலே தான் 376 ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தது. இப்படியான இரண்டு நிலைமைகளையும் பார்க்கின்ற போது முதலில் துடுப்பிடுத்தாடுகின்ற அணிக்கு அதிகமான ஒரு வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லி நம்பப்படுகிறது. சிட்னி மைதானத்தை பொறுத்தவரையில் சிட்னியிலே ஆடியிருக்கின்ற ஆட்டங்கள் இதுவரைக்குமான 147 போட்டிகளில் முதலில் ஆடியிருக்கின்ற அணி 81 வெற்றியை பெற்றிருக்கிறது. இரண்டாவதாக ஆடியிருக்கின்ற அணி 59 வெற்றியை பெற்றிருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த நாணய சுழற்சி என்பது இதிலே மிக முக்கியமான ஒரு பங்காற்றும்
என்றார் இலங்கையில் உள்ள விளையாட்டுத்துறை செய்தியாளர் தரணிதரன். இதனிடையே இனி வரக்கூடிய உலகக்கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க உள்ள அணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்று அயர்லாந்து கிரிக்கெட் அணியின் தலைவர் வில்லியம் போர்டர்ஃபீல்ட் கூறியுள்ளார். கிரிக்கெட் விளையாட்டு மேலும் வளர வேண்டும் என்றால் உலகக்கோப்பை போன்ற போட்டிகளில் பங்கேற்கும் அணிகளின் எண்ணிக்கையை குறைக்காமல் அதை அதிகரிப்பதே சிறந்த வழி என்று அவர் லண்டனில் தெரிவித்தார். நடைபெற்று வரும் உலகக்கோப்பை போட்டியின் காலிறுதிக்குள் நுழையும் வாய்ப்பை நூலிழையில் அயர்லாந்து தவறிவிட்டது. ஆனால் அடுத்து 2019 நடைபெறவுள்ள அடுத்த உலகக்கோப்பை போட்டியில் பங்கு பெறும் அணிகளின் எண்ணிக்கை 14 குறைக்கப்பட்டுள்ளதால் அயர்லாந்து போன்ற நாடுகளுக்கு அதில் பங்கு பெறும் வாய்ப்பு இல்லாமல் போகும் என்று அவர் கூறியுள்ளார். கிரிக்கெட் ஒரு உலக விளையாட்டு என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தொடர்ந்து கூறி வருவதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், 10 மட்டுமே உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்கும் என்றால் அந்த விளையாட்டை எவ்வகையில் ஒரு சர்வதேச விளையாட்டு என்று கூற முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.
சங்கீதா ராஜன் தயாரித்து வழங்கிய விளையாட்டு அரங்கத்துடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.